எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் பழுவேட்டரையராக இருக்கிறேன். இன்றைக்கு நான் எங்களோட வரலாற்றில் ஒரு முக்கியமான ஒரு பகுதியை பற்றி கதைக்க விரும்புகிறேன். ஸ்டேட் ஃபார்மேஷன் அண்ட் நேஷன் பில்டிங் அண்ட் அந்த ரெண்டு விடயங்கள் பற்றியும் நான் இங்கு பேச விரும்புகிறேன். விடுதலை புலிகள் இயக்கம் என்று நீங்கள் பார்த்தீங்கரண்டா, அந்த இயக்கத்தின் முக்கியத்துவம் இன்று வரை எங்களோட மக்கள் மத்தியில் பெரிய அளவுக்கு எங்கள் மக்கள் வந்து வழிபடும் ஒரு இயக்கமாக, வழிபடுதல் என்று சொல்லும்போது பின்பற்றும் அதை தங்களோட தேசிய இனத்தின் ஒரு ஆன்மத்தின் ஒரு குறியீடாக கூட இன்று விடுதலை புலிகள் இயக்கம் மாறியிருக்கிறது. அதன் பின்னால் இருக்கக்கூடிய அந்த ஆதரவு நிலை என்பது எந்த அடிப்படையில் உருவாகிறது, விடுதலை புலிகள் இயக்கத்தின் அந்த கன்ட்ரிபியூஷன் என்னவாக இருக்குது, வாட் இட் தே அச்சீவ் என்றதை பார்க்கும்போது இட் இஸ் மோர் தேன் த மிலிட்டரி கேம்பெயின்ஸ். ஒரு மிலிட்டரி இராணுவ நடவடிக்கைகளையும் தாண்டிய விடுதலை புலிகள் இயக்கத்தின் அந்த முக்கியத்துவத்தை பற்றி தான் இன்றைக்கு கொஞ்சம் கதைக்கலாம்னு விரும்புகிறேன். எங்களோட வரலாறு நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, காலகாலமாக நாங்கள் ஆரியத்தாலும் சிங்கள பேரினவாதத்தாலும் ஒடுக்கப்பட்டு வருகக்கூடிய ஒரு மக்கள் கூட்டமாக இருக்கிறோம். பட் எல்லா காலகட்டத்திலையும் நாங்கள் அந்த ஒடுக்குமுறைக்கு எதிராக திமிரி எழுந்து போராடி வரும் ஒரு இனமாக இருக்கிறோம். ஸோ ரெசிலியன்ஸ் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இஸ் பார்ட் ஆஃப் அவர் நேஷனல் கேரக்டர். அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஈழத்தின் பூர்வக்குடி மக்களாக இண்டிஜினஸ் பீப்புளாக இருக்கக்கூடிய தமிழர்கள் விஜயனின் ஆக்கிரமிப்பில் தொடங்கி இன்று வரையில் அந்த சிங்கள பேரினவாத ஆக்கிரமிப்பு சக்திகளுக்கு எதிராக ஒரு பெரும் போராட்டத்தை வரலாறு நெடுக நடத்தி வந்திருக்கிறோம் என்றுதான் நாங்கள் பார்க்குறோம். இன்று வரை நடத்தி கொண்டிருக்கிறோம் என்பதை பார்க்கக்கூடியதாக இருக்குது. இதில் குறிப்பாக கலோனியல் காலத்துக்கு பின்னர் இலங்கையின் அந்த மாடர்ன் ஹிஸ்ட்ரி தொடங்கும் போது நீங்கள் பார்த்தீங்கன்னா, வெள்ளக்காரன் ஈழத்தை விட்டு வெளியேறும் போது சகலவிதமான அதிகாரத்தையும் சிங்கள பேரினவாதத்தின் கையில் கொடுத்து விட்டு போயிடுறான். அப்போ அதுவரை காலமும் அந்த மண்ணில் அரசாண்டு ஆட்சி புரிந்து வந்த தமிழர்கள் வெள்ளையன் ஆட்சிக்கு பின்னர் வெள்ளையன் வெளியேறும்போது, இலங்கை சோகோல்டு விடுதலை பெறும்போது, சுதந்திரம் பெறும்போது, ஒட்டுமொத்த அதிகாரத்தையும் சிங்களவன் கையில் கொடுத்து விட்டு போன பிறகு தனி சிங்கள சட்டம், சிங்கள ஒன்லி பாலிசி, இந்த அந்த சட்டங்கள் என்று சொல்லி எண்ணற்ற தமிழர்களை வந்து சட்ட ரீதியாக ஒடுக்கும் ஒரு வேலையை சிங்கள அரசுகள் செய்ய ஆரம்பித்தது. அதை தவிர கலவரங்கள், வன்முறை, வெறியாட்டம் என்று சொல்லி எங்களது இனப்படுகொலை அன்று தொடக்கம் இன்று வரை நடந்து கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்குது. இது எல்லாம் எதிர்த்து தமிழ் இளைஞர்கள் போராட ஆரம்பிக்கிறார்கள். அந்த இளைஞர்கள் இயக்கமாகிறார்கள். அந்த இயக்கங்களை இந்தியா பயிற்சி கொடுக்குது அந்த இயக்கங்களுக்கு. அதற்கு பிறகு இந்தியா தனது சுயலாபத்துக்காக அந்த இயக்கங்களை பயன்படுத்த முற்படும் போது அந்த இயக்கங்களிலிருந்து ஒரு இயக்கம் இறைமையோடும் சுய நிர்ணய உரிமையை வந்து அதை வந்து இறுகப்பற்றி கொண்டு தமிழர்கள் பக்கம் நின்று தமிழர்களின் விடுதலைக்காக போராட வேண்டும், தமிழின விடுதலைக்காக போராடத்தான் இயக்கங்களாக இருக்கிறோமே தவிர இந்தியாவுக்கு சேவகம் செய்ய நாங்கள் இல்லை என்று சொல்லி துணிந்தெழுந்து திமிர்ந்தெழுந்து இந்திய அந்த பேரினவாத அரசு, சிங்கள பேரினவாத அரசோடு கைகோர்த்து இயங்கிய அந்த இந்திய அமைதிப்படை எனும் அந்த இந்திய கூறப்படையையும் எதிர்த்து சண்டையிட்டு வென்ற வரலாறையெல்லாம் நாங்கள் பார்த்துருக்கிறோம். அந்த இயக்கம்தான் இன்று தமிழர்கள் பூசிக்கும் வழிபடும் விடுதலை புலிகள் இயக்கமாக இருக்கிறது. விடுதலை புலிகள் இயக்கம் என்று சொல்லும்போது எல்லாருமே வந்து வெறுமனே அதன் அந்த மிலிட்ரி கேம்பெயின்ஸ், இராணுவ நடவடிக்கை, இராணுவ வரலாறு பற்றி மட்டுமே பேசிக்கொண்டு போவது அது ஒரு பெரிய ஒரு இன்ஜஸ்டிஸாக நான் பார்க்குறேன். ஏனென்றால் எங்களோட விடுதலை புலிகள் இயக்கமானது எங்களோட மக்களின் விடுதலைக்காக போராடிய ஒரு இயக்கம், தமிழின விடுதலைக்காக. அந்த விடுதலை என்றால் என்ன? சுயநிர்ணயம், இறையாண்மை, இவற்றை அடிப்படையாக கொண்ட ஒரு தேசிய நாங்கள், எங்களை நாங்களே ஆள வேண்டும், அப்படி ஒரு சூழல் ஏற்படும் போது தான் எங்களுக்கான நீதி கிடைக்கும் என்பதற்காக போராடிய ஒரு இயக்கம். அப்போ அந்த நீங்களை நாங்களே ஆள வேண்டும், அந்த சுயநிர்ணயம், இறையாண்மை என்று வரும்போது அதை நிறுவுவதற்கு என்ன செய்கிறது, அப்போ எங்களையே நாங்கள் ஆள வேண்டும் என்பது தான் எங்களோட லட்சியமாக இருக்கிறது. விடுதலை, இன விடுதலை தான் எங்கள் லட்சியமாக இருக்கிறது. சிங்கள ஆக்கிரமிப்பு படையிலிருந்தான அந்த விடுதலை. அப்போ அந்த விடுதலை தான் லட்சியமாக இருக்கும்போது அந்த விடுதலையின் வடிவம் என்னவாக இருக்கும்? தனித்தமிழீழ அரசு, தனித்தமிழீழம்தானே அந்த விடுதலையின் வடிவமாக இருக்கு. அப்போ வி நீடட் டு ஒர்க் டுவர்ட்ஸ் அ ஸ்டேட் ஃபார்மேஷன், ஒரு அரச உருவாக்கத்தை நோக்கி பயணம்தான் அந்த விடுதலையை நோக்கிய ஒரு பயணமாக இருக்கு. அப்போ விடுதலை புலிகள் இயக்கத்துக்கும் தேசிய தலைவர் மேதகு வே பிரபாகரன் அவர்களுக்கும் இதை பற்றிய தெளிவான ஒரு பார்வை இருந்தது. அதன் அடிப்படையில் தான் அந்த இராணுவ நடவடிக்கைகள் எல்லாமே கட்டமைக்கப்பட்டு வந்தது. இது தொடர்பாகத்தான் இன்று கதைக்கலாம் என்று இருக்கிறேன். தொடர்ந்து இது இந்த மாதம் வந்து மாமனிதர் தராக்கி சிவராம் அவர்களை நினைவுபடுத்த வேண்டிய, நினைவு கூற வேண்டிய ஒரு மாதமாக இருக்கிறது. என்போன்றவர்களுக்கு நித்தமும் அவரை மறந்துவிட்டு செயல்பட முடியாது என்ற சிந்தனையில், என்ற சிந்தனை முறையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியவர் மாமனிதர் தராக்கி சிவராம் தான். இந்த ஸ்டேட் ஃபார்மேஷனை பற்றி, விடுதலை புலிகள் இயக்கம் என்ற அந்த ஸ்டேட் ஃபார்மேஷனை நோக்கி அந்த பயணத்தை பற்றி விரிவாக எழுதியிருக்கக்கூடியவர் அவராகத்தான் இருக்கிறார். அப்போ அவரையும் நினைவில் நிறுத்தி கொண்டு தான் நான் இதை பேச விரும்புகிறேன். ஸ்டேட் ஃபார்மேஷன் என்றதுக்கு போகிறதுக்கு முதல்ல நேஷனுக்கும் ஸ்டேட்டுக்கும் உள்ள அந்த வித்தியாசத்தை நாங்கள் முதல்ல புரிந்து கொள்ள வேண்டிய தேவை இருக்குது. கூட கம்ப்ளிகேட் பண்ண தேவையில்லை. நேஷன், தேசம் என்றால் என்ன? ஒரு மொழி பேசக்கூடிய, ஒரு பண்பாட்டு வரலாற்று மற்ற பொருளாதார வாழ்வு கொண்ட மக்கள் ஒரு நிலப்பகுதியில் பன்னெடுங்களா காலமாக வாழ்ந்து வருபவர்களை ஒரு தேசம், தேசிய இன மக்கள் என்று அடையாளப்படுத்தலாம். அப்போ தமிழர்கள் என்று சொல்லும்போது நாங்கள் தமிழ் மொழியை பேசி வரும், எங்களுக்கு என்று சங்ககாலம் தொற்று இன்று வரை தனித்துவ தனிப்பெரும் வரலாறு இருக்கிறது, எங்களுக்கு என்று பண்பாட்டு கூறுகள் இருக்கிறது, அதனால் நாங்கள் தமிழ். எங்களுக்கு ரெண்டு தாயக நிலங்கள், தாய் தமிழ்நாடு, தாய் தமிழீழம், இரண்டையும் இணைக்கும் தமிழர் கடல் என்று இந்த நிலப்பகுதியில் வாழ்ந்து வரும், வரலாறு நடுக வாழ்ந்து வரும் ஒரு மக்கள் கூட்டமாக இருக்கிறதுனால நாங்கள் தமிழ் தேசிய இனமாக அடையாளப்படுகிறோம். ஸோ வி ஆர் த தமிழ் நேஷன் என்று அடையாளப்படுகிறோம். அப்போ நேஷன் என்றால் அந்த தேசிய இன மக்களை குறிக்கும். பீப்புள் ஹூ ஷேர் த சேம் லாங்குவேஜ், கல்ச்சர் என்று அது நாங்கள் அடையாளப்படுத்தலாம். இன்னும் சிம்பிளாக சொல்ல போனால், உங்களுக்கு ஒரு டெஃபினேஷனே வேணுமெண்டா, A nation refers to a group of people who share a common cultural, linguistic or historical background. அப்போ அந்த தேசம் என்றால் இதுதான் நாங்கள் பார்க்க வேண்டியது. ஸ்டேட் என்றால் என்னண்டா, ஸ்டேட் என்பது கட்டமைப்பு. நேஷன் என்பது இட் இஸ் அ பீப்புள். ஸ்டேட் என்பது கட்டமைப்பு. இட் இஸ் மேட் அப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ். அது ஒரு பொலிட்டிக்கல் என்டிட்டி. அப்போ ஒரு நிலப்பகுதி இருக்குது தானே, ஒரு தேசிய இன மக்கள் வாழும் ஒரு நிலப்பகுதியில் உள்ள அரசு, அதை இறையாண்மையை செலுத்தும் முறை, மற்றது கட்டமைப்புகள், இவை எல்லாமே, அதாவது ஒரு அரசியல் அதிகாரம், மற்றது ஒரு நிலத்து ஒரு நிலப்பகுதியில் ஒரு அரசியல் அதிகாரத்தை நிறுவக்கூடிய கட்டமைப்புகள் தான் ஒரு ஸ்டேட் என்று நாங்கள் சொல்லலாம், ஒரு அரசு என்று சொல்லலாம். இப்போ தேசத்தையும் அரசையும் கட்டியெழுப்ப வேண்டிய ஒரு வேலையை விடுதலை புலிகள் இயக்கம் செய்தார்கள். கட்டியெழுப்பிய ஒரு வேலையை விடுதலை புலிகள் இயக்கம் செய்தார்கள். லெட் மீ பி மோ கிளியர், கொஞ்சம் பிசையிட்டு, தேசத்தையும் அரசையும் கட்டியெழுப்பும் வேலையை விடுதலை புலிகள் இயக்கம் செய்தார்கள். தேசத்தை கட்டியெழுப்புறது என்றா என்ன? நேஷன் பில்டிங். இப்போ நாங்கள் எல்லாம் ஒரு மொழி பேசக்கூடிய, ஒரு பண்பாடு, ஒரு வரலாறு இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு மக்கள் கூட்டம் தானே. அப்போ நேஷன் பில்டிங் எக்ஸசைஸ்ன்றா அந்த மக்கள் கூட்டத்தை, இப்போ நீங்களும் தமிழ் கதைக்கிறீங்க, நானும் தமிழ் கதைக்கிறேன், நாங்கள் ரெண்டு பேருமே ஒரே நிலப்பகுதியில் தான் வாழ்கிறோம், நாங்கள் ரெண்டு பேருக்குமே ஒரே வரலாறு தான் இருக்குது, சரிதானே, நாங்கள் தமிழர்களாகத்தான் அடையாளப்படுத்துகிறோம், எங்களுக்குள்ள ஏன் பிரிவினை, மதமாக சாதியாக நாங்கள் ஏன் பிரிய வேண்டும், இந்த மதத்தையும் சாதியையும் எங்களுக்குள் பூத்தி, பிரதேசவாதம், ரீஜனலிசம் எங்களுக்குள் புகுத்தி, இந்த தேசத்தை பிரிக்கிற அந்த வேலையெல்லாம் ஏன் நடக்குது என்று சிந்திக்கும் அந்த சிந்தனை இருக்குதானே, இட் ஈஸ் அ நேஷன் பில்டிங் எக்ஸசைஸ். பிகாஸ் நாங்கள் ஒரு தேசமாக ஒருங்கிணைய, யுனைட் பண்ணுறதுக்குரிய அந்த வேலையை செய்ய வேண்டிய ஒரு கடமை ஒரு இயக்கத்துக்கு இருக்குது. அந்த கடமையை விடுதலை புலிகள் இயக்கம் நன்கு உணர்ந்திருந்தார்கள். ஸோ தே டிட் தட் டியூட்டி. அப்போ ஒரு தேசமாக எங்களை கட்டமைக்கிறதுக்குரிய வேலைகளை விடுதலை புலிகள் இயக்கம் அரசியல் ரீதியாக செய்தார்கள். சாதியத்தை எதிர்த்தார்கள், பெண் ஒடுக்குமுறையை எதிர்த்தார்கள், சரியா, பிரதேசவாதத்தை எதிர்த்தார்கள், கடுமையாக எதிர்த்து எங்களது தேசத்தை ஒருங்கிணைய விடாமல் தடுக்கும் அனைத்து விதமான பிரிவினை சக்திகளையும் வீழ்த்தினார்கள் விடுதலை புலிகள் இயக்கம். அப்போ தான் அது ஒரு நேஷன் பில்டிங் எக்ஸசைஸாக நாங்கள் பார்க்கலாம். இதை விடுதலை புலிகள் இயக்கம் 80s இருந்தே ஸ்டார்ட், அது இன்செப்ஷனில் இருந்தே, அது உருவாகிய காலகட்டத்தில் இருந்தே இந்த நேஷன் பில்டிங் எக்ஸசைஸ் என்பது ஒரு ஒன்கோயிங் ப்ரோசஸாக தான் இருந்து வந்திருக்கு. அது மட்டுமல்ல, ஒரு பக்கம் எங்களோட மக்களை வந்து பிரிக்கக்கூடிய சாதி மத பிரதேசவாத ஆணாதிக்க சிந்தனை முறைக்கு எதிராக விடுதலை புலிகள் இயக்கம் பிரச்சாரம் செய்து எங்களை தமிழர்கள் என்ற அந்த குடையின் கீழ், அந்த தமிழ் தாயின் கீழ் ஒருங்கிணைக்கிற அந்த வேலையை விடுதலை புலிகள் இயக்கம் செய்தார்கள். ஸோ வி மைட் கம் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் த தமிழ் நேஷன், வி மைட் கம் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் சோஷியல் பேக்ரவுண்ட்ஸ், இதெல்லாமே இர்ரெலவெண்ட் ஆகுது. அஸ் லாங் அஸ் நாங்கள் தமிழர்கள் என்ற உணர்வு ரீதியாக ஒருங்கிணையும் போது இதெல்லாமே இர்ரெலவெண்ட் ஆகுது. அப்படிப்பட்ட ஒரு கண்டிஷனை, ஒரு என்வாயன்மெண்ட்டை விடுதலை புலிகள் இயக்கம் உருவாக்க ஆரம்பித்தார்கள். ஸோ விடுதலை புலிகள் இயக்கம் திண்ண கட்டுப்பாட்டுக்களை இருக்கக்கூடிய இடங்கள் எல்லாம் பெண்கள் சுதந்திரமாக நடமாடக்கூடிய ஒரு சூழல் இருந்தது. பெண்கள் பொது வழியில் பப்ளிக் ஸ்பேசஸில் சுதந்திரமாக இயங்கக்கூடிய சூழல் இருந்தது. விடுதலை புலிகள் இயக்கத்தின் கட்டுப்பாட்டுக்குள் இருந்த இடங்களில் தீண்டாமை, சாதிய கொடுமைகள் நிகழ முடியாத ஒரு சூழல் இருந்தது. அப்படி நடந்தால் அவை கிரிமினல் குற்றங்களாக பார்க்கப்பட்டது. சாதியையே ஒரு கிரிமினல் குற்றமாக விடுதலை புலிகள் பார்த்தார்கள். மதவாதத்துக்கு இடம் இல்லை, மதச்சார்பின்மையோடு தான் விடுதலை புலிகள் இயக்கத்தின் அனைத்து விதங்கள் விஷயங்களும் கட்டமைக்கப்பட்டது. மாவீரர்களை நினைவு கூறும் அந்த சடங்குகளில் கூட எங்களது சங்ககால வழக்கங்கள் பின்பற்றப்பட்டது. நடுகள் வழிபாட்டு மரபு அந்த போன்ற சங்ககால அந்த மதங்கள் சாதி மதம் எல்லாம் தோன்ற முன் இருந்த தமிழர்களின் வாழ்வியலை பிரதிபலிக்கும் விதமான சடங்குகளாகத்தான் இருந்தது. அப்போ அதில் ஒரு மதச்சார்பின்மையும் காணக்கூடியதாக இருக்குது. திஸ் இஸ் ஒன் ஃபார்ம் ஆஃப் நேஷன் பில்டிங் எக்ஸசைஸ். இன்னொரு நேஷன் பில்டிங் எக்ஸசைஸையும் விடுதலை புலிகள் இயக்கம் செய்தார்கள். அது என்னென்ற அந்த அடையாளங்கள். இப்போ அடையாள அரசியலுக்கு எதிராக ஆளாளுக்கு எல்லாம் காய்ச்சி கொண்டு திரிகிறாங்கள் தானே. அடையாள அரசியல் கூடாது. அடையாளங்கள் முக்கியம். கொடி, நிறம், சரியா, இது போன்ற அடையாளங்கள் எங்களோட ஒற்றுமையை பறைசாற்றக்கூடிய அந்த அடையாளங்கள், எங்களை ஒருங்கிணைக்க வைக்கக்கூடிய, எங்களோட உணர்வு ரீதியாக அந்த அரசியலை கடத்தக்கூடிய அந்த அடையாளங்கள் ஒரு தேசிய இனத்துக்கு மிகவும் முக்கியமான அடையாளங்களாக இருக்கிறது. அந்த வழியில் விடுதலை புலிகள் இயக்கம் இந்த சிவப்பு மஞ்சள் கொடியாகட்டும், தமிழர்கள் என்ற தமிழ் மொழியில் சமஸ்கிருதமயமாக்கலுக்கு எதிராக தமிழ் மொழியில் ஒரு விஷயத்தை கடத்துறதாகட்டும், இந்து போன்ற அந்த அடையாளங்கள், எங்கள் தேசிய இனத்தின் அடையாளங்கள் இதுவரை காலமும் சிங்கள அரசாலும் இந்த ஆதிக்க சக்திகளினாலும் பிரிவினை சக்திகளினாலும் இருட்டடிப்பு செய்யப்பட்ட தமிழ் இனத்தின் தனித்துவ சிறப்புமிக்க அடையாளங்களை மீட்டெடுக்கும் வேலையை விடுதலை புலிகள் இயக்கம் செய்தார்கள். அதை பெரிய அளவில் பொது வழியில் எங்களோட மக்களின் பார்வைக்கு படும்படியாக அதை பெரிய அளவில் கொண்டு போய் சேர்த்தார்கள். இதுவும் ஒரு நேஷன் பில்டிங் எக்ஸசைஸ். ஸோ எங்களோட மக்களை ஒருங்கிணைக்கிறது, எங்களோட மக்களின் அடையாள குழப்பம் எங்களோட மக்களுக்கு இருக்கக்கூடாது. நாங்கள் யார் என்பதில் எங்களுக்கு குழப்பம் இருந்தால் நாங்கள் ஒருபோதும் ஒருங்கிணைய முடியாது. இப்போ எங்களோட முதன்மை அடையாளமாக நாங்கள் எங்களோட மதத்தை வைத்தோம்னா நாங்கள் தமிழர்களாக ஒருங்கிணைய மாட்டோம். எங்களோட முதன்மை அடையாளமாக நாங்கள் சாதியை குடியை வைத்தோம்னால் நாங்கள் தமிழர்களாக ஒருங்கிணைய முடியாது. விடுதலை புலிகள் இயக்கம் இதை அறிந்திருந்தார்கள். நான் இந்த ஊர்க்காரன் என்று பெருமை பேசி கொண்டு திரிஞ்சா என்ற ஊர் தான் பெருசு மற்ற ஊர்களை விட என்ற அந்த பிரதேசவாத சிந்தனை இருந்தால் நாங்கள் தமிழர்களாக ஒருங்கிணைய முடியாது. அப்போ இதை எல்லாத்தையும் வீழ்த்தி அதே நேரத்தில் எங்களுக்கண்ட ஒரு கொடி, எங்களுக்கண்ட ஒரு தேசிய இனத்துக்கண்ட நிறங்கள் இருக்கிறது, அந்த தேசப்பற்றை ஊட்டும் விதம் இருக்கிறது அல்லவா, அந்த கொடி நிறத்தில் கூட சமூக நீதி இருக்குது என்பதையும் நாங்கள் பார்க்கணும். ஏன்னா அந்த தேசப்பற்று என்பது ஒரு ஜிங்கோயிஸ்டிக்காக இல்லாமல், எத்னோசென்ட்ரிக்காக இல்லாமல் இருக்கணுமென்றதுக்காக அந்த கொடியின் நிறங்களில் சமூக நீதியை பொருளாக்கினார்கள் விடுதலை புலிகள் இயக்கம். சிவப்பு மஞ்சள் என்பது வெறுமனே கொடிகளின் நிறங்கள் அல்ல, அவையின் பின்னால் சாதி ஒழிப்பு, வர்க்கபேத ஒடுக்குமுறைக்கு எதிரான ஒழிப்பு, சமூக விடுதலை பற்றிய பார்வை, சுயநிர்ணயம், இறையாண்மை பற்றிய பார்வை எல்லாமே அவற்றின் குறியீடுகளாகத்தான் சிவப்பும் மஞ்சளும் இருந்தது. அப்போ அது ஒரு நேஷன் பில்டிங் எக்ஸசைஸ், பிரிங்கிங் த பீப்புள் டுகெதர் என்றது ஒரு நேஷன் பில்டிங் எக்ஸசைஸாக விடுதலை புலிகள் இயக்கம் செய்தார்கள். சாரி, ஸோ திஸ் இஸ் ஒன் எக்ஸசைஸ் தட் தேவ் டன். அதுக்கு பிறகு ஸ்டேட் ஃபார்மேஷன். ஸ்டேட் ஃபார்மேஷன்ன்றது வந்து இன்ஸ்டிடியூஷன்ஸ், கன்ஸ்டிடியூஷன், மற்றது அந்த ஸ்டேட் ரிலேட்டட் ஸ்ட்ரக்சர்ஸை உருவாக்குறது போன்ற அந்த விடயங்கள், அதையும் விடுதலை புலிகள் இயக்கம் செய்தார்கள். அதை எப்படி செய்தார்கள் என்பதைத்தான் நாங்கள் இப்போ அடுத்ததாக பார்க்க போகிறோம். பிஃபோர் ஐ கோ டு தட், விடுதலை புலிகள் இயக்கம் வந்து மிலிட்டரிலி எப்படி இயங்கிக் கொண்டிருந்தார்கள் என்பதை நாங்கள் பார்க்க வேண்டும். விடுதலை புலிகள் இயக்கம் ஒரு கெரில்லா வோர்ஃபேரை ஆரம்ப காலகட்டத்தில் செய்து கொண்டிருந்தது எல்லாருக்குமே தெரியும். எல்லா இயக்கங்களும் ஒரு கெரில்லா வோர்ஃபேர் மெத்தடில் தான் இயங்கிக் கொண்டிருந்தது. இந்தியா ட்ரெயின்ட் ஓவர் 20 ஆட் மூவ்மெண்ட்ஸ் என்ன, இந்தியா 20க்கும் மேற்பட்ட இயக்கங்களை பயிற்சி கொடுத்து ஊக்குவித்தது ஆரம்ப காலகட்டத்தில். எதற்கு 20க்கும் மேற்பட்ட இயக்கங்களை ஊக்குவித்தார்கள்? தமிழீழ விடுதலை பற்றி இந்தியாவுக்கு உண்மையிலே அக்கறை இருந்தால் அந்த 20 இயக்கங்களையும் ஒருங்கிணைத்து ஒரு பெரும் இராணுவமாக அதை கட்டமைத்து அதற்கு பயிற்சி அளித்திருக்கலாம் தானே? ஏன் எல்லாத்தையுமே வளர வளர ஊக்குவித்து கொண்டே இருந்தார்கள்? பிகாஸ் இந்தியா டிடன்ட் வாண்ட் ஒன் சிங்கிள் மூமெண்ட் டு ஹாவ் த மொனோபலி ஓவர் வயலன்ஸ் இன் த தமிழ் நேஷன். அப்போ ஒரு தனி இயக்கத்திடம் அந்த வன்முறை மீதான முற்றுரிமை, அந்த மொனோபலி ஓவர் வயலன்ஸ்னா என்ன மீனிங்ன்றா, ஒரு டெரிட்டரியில் ஒரு சிங்கிள் பார்ட்டின் கண்ட்ரோலில் மிலிட்ரி அந்த வயலன்ஸை யூஸ் பண்ணுற அந்த, இப்போ மிலிட்ரியும் போலீஸும் இருக்குது தானே, நீங்கள் இப்போ இந்த கவர்மெண்ட்ஸில் பார்க்குறீங்க, ஒரு சிவில் சொசைட்டியில் மிலிட்ரிக்கும் போலீஸுக்கும் ஆர்ம்ஸ் வெப்பன்ஸை யூஸ் பண்ணுறதுக்கு, வயலன்ஸை ஒரு மீனாக அதை யூஸ் பண்ணுறதுக்கு உரிய ஒரு அத்தாரிட்டி அவர்களுக்கு லீகலி சாங்ஷன்டாக இருக்குது. சரிதானே, ஒரு வெப்பனை யூஸ் ஒரு ஃபயர் ஆர்மை யூஸ் பண்ணுறதுக்கு, ஓ டு ஷூட் பீப்புள், ஓ டு ஐம் டாக்கிங் அபவுட் இந்த வெஸ்ட் கேஸ் சினாரியோ, டு ஷூட் ஆல்சோ தே இஃப் தே என்கேஜ் இன் வார்ஃபேர், இதுக்கெல்லாம் அவர்களுக்கு ஒரு லெஜிட்டிமேட் ரைட் உண்ட அந்த ஒரு ஒரு மிலிட்ரிக்கு கொடுக்கப்படுகிறது தானே. ஸோ தே ஹோல்டு த மொனோபொலி, அந்த மொனோபொலியோ வயலன்ஸ் இருந்தால் தான் ஒரு டெரிட்டரியை அவைலால ஹோல்டு பண்ண முடியும். அப்போ என்ன நடக்குது கண்டா, இந்தியா நியூ திஸ், எவ்ரி பவர்ஸ் நோ திஸ் திங், அதனால தான் தே ஃபண்ட் அண்ட் ட்ரெயின் அ லாட் ஆஃப் மூமெண்ட்ஸ் த்ரூ அவுட் த வேர்ல்டு. ஒரு பர்டிகுலர் டெரிட்டரியில் ஒரு மூமெண்ட்டை மட்டும் ட்ரெயின் பண்ண மாட்டாங்க, 10-15 மூமெண்ட்டை ட்ரெயின் பண்ணுவாங்க. ஏன்னாண்டா தே வாண்ட் டு கீப் த, அது ஒரு கொஞ்சம் வொலட்டைலாக இருந்தால் தான் நாளைக்கு ஒரு குரூப் வந்து இவர்களுக்கு எதிராக திரும்பினா மெட்ட குரூப்பை வச்சு போட்டு தள்ளிடலாம். இந்த இன்டென்ஷனோடு தான் இந்தியா நிறைய பேரை ட்ரெயின் பண்ணினது. இந்தியாவுடைய அஜெண்டாவுக்கு ஏற்ப செயல்படக்கூடிய இயக்கங்களை தே வில் நோட்டீஸ் அண்ட் தென் தே வில் சப்போர்ட் தோஸ் இயக்கங்கள் மோ. டெலோ, இபிஆர்எல்எஃப் எல்லாம் இந்தியாவுடைய அஜெண்டாவுக்கு ஏற்ப செயல்பட்டது. ஸோ இந்தியா ப்ரொவைடட் தெம் வித் மோ மணி, மோ ரிசோர்ஸஸ் அண்ட் எவ்ரி திங். விடுதலை புலிகள் இயக்கம் தே ஹேட் தேர் ஓன் இண்டிபெண்டன்ட் வே ஆஃப் ஆப்பரேட்டிங். அப்போ அங்கே அவையில் இந்தியன் இன்ஃபில்ட்ரேஷன் உள்ளுக்கில் விடையலை. ஸோ இந்தியா ப்ரொவைடட் லெஸ் சப்போர்ட் ஃபார் தெம், ஓகே தானே? ஸோ அங்கே வந்து ஒரு ஸ்மால் இன்இக்வாலிட்டியை வச்சு மெயின்டைன் பண்ணுவீனம் டு ஃபேவர் தேர் பூட்லிக்கர்ஸ் என்ற மாதிரி. த தென் அகெயின் வி நோ ஹவ் மக்கள் திலகம் பொன்மனச்சமல் எம்ஜிஆர் அவர்கள் ஹெல்ப்ட் அவர் இயக்கம். அண்ட் அதுக்கு பிறகு எங்களோட இயக்கம் எப்படி தலைவர் தேசிய தலைவர் மேதகவே பிரபாகரன் எப்படி அதை வந்து அந்த ரிசோர்ஸஸை வந்து எப்படி இந்தியாவுண்ட அந்த சர்வேலன்ஸுக்கு வழியில் அந்த ரிசோர்ஸஸை கோஆர்டினேட் பண்ணி எப்படி அந்த மிலிட்ரி மூவ்மெண்ட்டை கட்டினாருன்ற எல்லாருக்கும் தெரியும். ஸோ தலைவருக்கு வெள்ளனையே தெரிஞ்சிட்டு ஓகே இந்தியா இப்படி ஒரு அஜெண்டாவோடு தான் மூவ் பண்ணுது என்று தெரிஞ்ச உடனே த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் த டைகர்ஸ் டிட் வாஸ் டு கிளைம் த மொனோபலி ஓவர் வயலன்ஸ். அப்போ 40, 20, 30, 40 என்று சொல்லி இப்படி இயக்கங்கள் எண்ணற்ற இயக்கங்கள் இருந்தது தானே. இப்படி இருந்ததில் ஒரு 5-6 இயக்கங்கள் தான் மெயின் இயக்கங்களாக இருந்தது. இந்த 5 இயக்கங்களிலும் இல்லை ஒரு இயக்கம் மட்டும்தான் மிலிட்ரி இயக்கமாக இருந்தால் தான் வி வில் மூவ் டு த நெக்ஸ்ட் லெவல் ஆன் அவர் பாத் ஆஃப் லிபரேஷன். 5 இயக்கங்களாக இருந்தால் இன்ஃபைட்டிங்குக்குள்ளேயே உள்ளுக்குள்ளே சண்டையை மூட்டி விட்டு ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு கண்ட்ரின் அஜெண்டாவுக்கு ஏற்ப செயல்பட்டு கொண்டிருப்பான். யாருமே லிபரேஷனை பற்றி விடுதலையை பற்றி யோசிக்க மாட்டான். ஸோ டெலோ, இபிஆர்எல்எஃப் இந்த மாதிரியான இயக்கங்கள் வந்து தேவர் ஃபுல்லி பேக்ட் பை இந்தியா அண்ட் தேவர் சர்விங் அஸ் இந்தியாஸ் ஏஜென்ட்ஸ். அப்போ வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கேம் தே தெம் செல்ஸ் ஸ்டார்டட் டு ஃபைட் பிட்வீன் தெம் செல்ஸ் இன்சைட் தெம் செல்ஸ். இப்போ டெலோக்கில் பார்த்தீங்கன்னா பபிதாசன்று ரெண்டு பேருக்குள்ளே நடந்த பிரச்சனை டெலோன்ற வீக் ஆகிறதுக்கு காரணமாக இருந்தது. இபிஆர்எல்எஃப்ல டக்ளஸ் அங்கால போன பிறகு இப்படி அப்படி என்ன அவங்களுக்குள்ள சில சில சண்டைகள் உள்ளுக்குள்ள நடந்து வீக் ஆகினாங்கள். பட் விடுதலை புலிகள் இயக்கம் வந்து இட் வாஸ் வெரி வெல் டிசிப்ளின்ட். இட் வாஸ் நாட் வெல் ரிசோர்ஸ்ட் பிகாஸ் தேவர் நாட் என்ன சொல்கிறது, விடுதலை புலிகள் இயக்கம் வந்து இந்தியாவுண்ட காலணக்கவில்லை. அவர்கள் வந்து சுயநிர்ணயம் மிக்க ஒரு இயக்கமாக, தன்மானம் மிக்க ஒரு இயக்கமாக இருந்தார்கள். டெலோ இபிஆர்எல்எஃப் தான் இந்தியாவுண்ட காலணக்கினது. அதனால் விடுதலை புலிகள் இயக்கத்துக்கு இந்தியாவுண்ட பெரிய பண உதவியோ ஆயுத உதவியோ இருக்கவில்லை. அப்போ இயக்கம் வந்து கொஞ்சம் என்ன சொல்கிறது, தேவர் நாட் இன்னொரு ஈக்குவல் வார்ஃபேரில் எப்பயுமே ஈடுபட்டதில்லை. பிகாஸ் வி வா அவுட் நம்பர்ட், வி வா அவுட் ரிசோர்ஸ்டுன்னு தான் சொல்லலாம். டிஸ்பைட் விச் விடுதலை புலிகள் இயக்கம் வாஸ் ஏபிள் டு டிஸ்மேண்டில் டெலோ, இபிஆர்எல்எஃப் அண்ட் ஆல் தி அதர் மிலிட்ரி அவுட்ஃபிட்ஸ் தட் வர் சர்விங் அஸ் இந்தியாஸ் ஏஜென்ட்ஸ். அதுதான் பிரேவரி, அதுதான் வேலை, அதுதான் வீரம். அப்போ விடுதலை புலிகள் இயக்கம் என்ன செய்த, மற்ற எல்லா இயக்கங்களையும் டிஸ்மேண்டில் பண்ணி அந்த மொனோபோலி ஓவர் வயலன்ஸை வந்து ஃபுல்லாக இயக்கத்தின் கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்தவன். ஸோ ஒன்ஸ் த மொனோபோலி ஓவர் வயலன்ஸ் இன் த தமிழ் டெரிட்டரி கேம் அண்டர் த கண்ட்ரோல், ஃபுல் கண்ட்ரோல் ஆஃப் த தமிழ் டைகர்ஸ், தட் இஸ் வென் த ஃபஸ்ட் ஸ்டெப் ஆஃப் ஸ்டேட் ஃபார்மேஷன், த ஃபஸ்ட் ஸ்டெப் டுவர்ட் ஸ்டேட் ஃபார்மேஷன் ஸ்டார்டட். இப்போ ஸ்டேட் ஃபார்மேஷன் செய்ய வேண்டுமென்றால் ஸ்டேட் ஃபார்மேஷனுக்கு, இப்போ லெட் அஸ் கம் டு த பொலிட்டிக்கல் தியரி. ஒரு ஸ்டேட் ஃபார்மேஷனுக்கு செய்ய வேண்டுமெண்டா ஒரு கீ ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் ஸ்டேட் ஃபார்மேஷன் என்னன்னு பார்ப்போம். ஒன்று மொனோபோலி ஓவர் வயலன்ஸ், சரிதானே? ஒரு டெரிட்டரியில் அது ஒரு மொனோபோலி ஓவர் வயலன்ஸ்ன்றது அந்த ஸ்டேட்டுக்கு, ஸ்டேட் ஃபார்மேஷனுக்கு முக்கியமான ஒரு விஷயம். ஸோ யூ நீட் டு பி த ஒன்லி பார்ட்டி தட் ஹேஸ் டோட்டல் கண்ட்ரோல் ஓவர் என்ன சொல்கிறது, அந்த மிலிட்ரி ஆக்ஷன்ஸ் இன் தட் பர்டிகுலர் ஏரியா. அதுக்கு பிறகு டெரிட்டோரியல் கண்ட்ரோல். அப்போது ஒரு பர்டிகுலர் ஜியோக்ராஃபிக்கல் ஏரியாவு மீது உங்கள்கிட்ட உங்களோட கண்ட்ரோலுக்குள்ளே அது இருக்கணும். ஸ்டேட் ஃபார்மேஷனுக்கு தேவையான விஷயங்கள் இவை. அதுக்கு பிறகு இன்ஸ்டிடியூஷனலைசேஷன், ஓகே? நீங்கள் வந்து ஸ்டேட்டுக்கு ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கணும், பியூரோக்ரசி இருக்கணும், கன்ஸ்டிடியூஷன் இருக்கணும். இது இன்ஸ்டிடியூஷனலைசேஷன் என்று சொல்கிறது. அதுக்கு பிறகு ஃபிசிக்கல் கெப்பாசிட்டி, இப்போ டாக்ஸஸ் இம்போஸ் பண்ணி ரெவென்யூ ரேஸ் பண்ணக்கூடிய அந்த வருமானத்தை ஈட்டக்கூடிய கட்டமைப்புகள் வந்து அந்த அரசு உருவாக்கத்துக்கு முக்கியமான ஒரு தேவையாக இருக்குது. அதுக்கு பிறகு நேஷன் பில்டிங், ஏற்கனவே நாங்கள் ஹேச்சது போல் நேஷன் பில்டிங் அந்த எக்ஸசைஸ் வந்து எப்போயுமே இட்ஸ் ஆல்வேஸ் ஆன்கோயிங்காக தான் இருக்கணும். அதுக்கு பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா லெஜிட்டிமசி, அந்த ஸ்டேட் வந்து மக்கள்கிட்ட முகவர்களாக அடையாளப்பட வேண்டும், அந்த லெஜிஸ்டிமசி தேவைப்படும். என்ற ஒரு விஷயம் வருது. இது எப்படி செய்யப்படுகிறதுன்னா, சட்டத்தை அமுல்படுத்துவதன் ஊடாக, பொது சேவை செய்வதன் ஊடாக மக்களிட அந்த லெஜிட்டிமசியை பெறக்கூடியதாக இருக்கும். அதுக்கு பிறகு எக்ஸ்டர்னல் ரெக்கக்னிஷன், மல்டிலேட்டரல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், யூஎன், இந்த மாதிரியான நாடுகள், மற்ற வெளிநாடுகள், மற்ற கட்டமைப்புகள் எல்லாம் எங்களோட அரசை அங்கீகரிக்க வேண்டிய ஒரு தேவை இருக்குது. ஸோ தீஸ் ஆர் த 7 மேஜர் ஃபேக்டர்ஸ் நீடட் டுவர்ட்ஸ் ஸ்டேட் ஃபார்மேஷன். இதில் விடுதலை புலிகள் இயக்கம் ஒவ்வொன்றையும் எப்படி செய்து வந்தார்கள் என்றதை நாங்கள் பார்க்கணும். முதல்ல மொனோபலி ஓவர் வயலன்ஸ். இப்போ நான் ஏற்கனவே பேசினது போல் 10-15 இயக்கங்கள் இருந்தது. அதில் ஒரு இயக்கம் மட்டுமே இராணுவ இயக்கமாக இருந்தால் தான் ஸ்டேட் ஃபார்மேஷன் இல்லை அடுத்த பகுதிக்கு போகலாம்னு சொன்னால் தானே. ஸோ த டைகர்ஸ் டிட் திஸ். ஸோ அவர்கள் தனிப்பெரும் இயக்கமாக மாறி தமிழீழத்தின் இராணுவமாக மாறினார்கள் அந்த பகுதியில். ஸோ தட் இஸ் ஒன் திங். அதுக்கு இந்த ஒட்டுக்குழுக்கள், இந்த மெட்டை இயக்கங்களை டிஸ்மேண்டில் பண்ண வேண்டிய ஒரு தேவை இருந்தது. மொனோபலி ஆஃப் வயலன்ஸை அதுக்கு குவாலிஃபை ஆகிறதுக்கு. இரண்டாவது, டெரிட்டோரியல் கண்ட்ரோல். டெரிட்டோரியல் கண்ட்ரோல் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஏன்னா அது இல்லாமல், அதாவது ஒரு நிலப்பகுதியை தங்கட கட்டுப்பாட்டுக்குள்ளே முழுவதுமாக கொண்டு வராமல் மற்ற எந்த ஸ்டெப்பையுமே எடுக்க முடியாது ஸ்டேட் ஃபார்மேஷனில். முதல்ல மொனோபலி ஓவர் வயலன்ஸ் எடுத்தாச்சு. இப்போ மொனோபலி ஓவர் வயலன்ஸை பயன்படுத்தி டெரிட்டரியை ஃபுல்லாக கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வரணும். டெரிட்டரியை ஃபுல்லாக கண்ட்ரோலுக்கு கொண்டு வரணும்ன்றா அதை கெரில்லா வோர்ஃபேரில் இருந்து அது சாத்தியப்படாது. நீங்கள் சின்ன சின்ன குழுக்களாக தாக்கிட்டு ஓடலாம் கெரில்லா வோர்ஃபேரில். நீங்கள் உங்களோட எதிரியை குழப்பலாம், கொஞ்சம் அவனுக்குள்ள ஒரு கலவரத்தை ஏற்படுத்தலாம், ஆனால் டெரிட்டரி ஹோல்ட் பண்ண முடியாது கெரில்லா வோர்ஃபேரில். சரிதானே? இப்போ ஒரு டெரிட்டரியை ஹோல்ட் பண்ணணுமெண்டா நீங்கள் மரபு வழி இராணுவமாக, அந்த கன்வென்ஷனல் ஆர்மியாக, மிலிட்ரியாக நீங்கள் மாற வேண்டும். கன்வென்ஷனல் மிலிட்ரியாக மாறினால்தான் உங்களால் டெரிட்டரியை ஹோல்ட் பண்ண முடியும். ஏனண்டா கன்வென்ஷனல் வார்ஃபேரில் தான் டெரிட்டரியை பிடிக்கவும் கண்ட்ரோல் பண்ணவோ கூடிய விஷயங்கள் செய்ய முடியும். உதாரணத்துக்கு ஃபோர்டிஃபிகேஷன் செய்ய முடியும், என்ன சொல்கிறது, அந்த போர்டர்களை இது செய்யக்கூடிய அதுக்குரிய அரண்களை கட்டமைக்க முடியும். மற்றது மொபிலிட்டிக்கு அது உதவியாக இருக்கும், இன்டெலிஜென்ஸ் கேதரிங்குக்கு முக்கியமாக இருக்கும். மற்றது எல்லாவற்றையுமே அந்த ஆர்கனைஸ் பண்ணி கோஆர்டினேட் பண்ணுறதுக்கு ஒரு கன்வென்ஷனல் ஆர்மியாக மாற வேண்டிய ஒரு தேவை விடுதலை புலிகள் இயக்கத்துக்கு இருந்தது. தே டிட் தட். சரிதானே? இப்போ கூட நிறைய பேர் பிதட்டி கொண்டு இருப்பாங்களே, என்னடா இயக்கம் வந்து கெரில்லா வார்ஃபேரை கண்டினியூ பண்ணிகிட்டு இருக்கலாம்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு கூட்டம் இருக்குது. பட் அப்படி செய்துட்டு இருந்தால் நாங்கள் அரசு உருவாக்கத்துக்கு போயிருக்கவே முடியாது. ஸோ மொனோபோலியோவை வயலன்ஸ் தான் கன்வென்ஷனல் ஆர்மியாக மாறி டெரிட்டரியையும் விடுதலை புலிகள் இயக்கம் 90s வெளிநாட்டு கட்டுப்பாட்டுக்களை கொண்டு வாரின. டெரிட்டரியை கொண்டு வந்த பிறகு வெறுமனே ஒரு ஆயுததாரி குழுவாக விடுதலை புலிகள் இயக்கம் இருந்திருந்தால் அவைகள் டெரிட்டரியை கொண்டு வந்துட்டு அப்படியே இருந்திருக்கலாம். ஆனால் அவர்கள் அப்படி இல்லை. அவர்கள் வந்து எங்களோட தேசத்தின் விடுதலைக்காக போராடியவர்கள். அப்போ என்ன செய்தவர்? தே குவிக்லி மூவ் டு த நெக்ஸ்ட் ஸ்டெப். தலைவர் அடுத்த படிக்கு போயிட்டார். அப்போ ஸ்டேட் ஃபார்மேஷன் அடுத்த வேலை என்ன திட்டம்? அடுத்த வேலை திட்டம் என்னவெண்டா, லெஜிட்டிமசியும் இன்ஸ்டிடியூஷனலைசேஷனும் செய்வோம். அப்போ என்ன நடந்தது? விடுதலை புலிகள் இயக்கத்தின் கட்டுப்பாட்டுக்குள்ளே இருந்த இடங்களில் கன்ஸ்டிடியூஷன் வகுக்கிற வேலை, பீனல் கோடை கொண்டு வந்தவர், நீதிமன்றங்கள், காவல்துறை, சரிதானே, இது போன்ற விஷயங்களை எல்லாம் விடுதலை புலிகள் இயக்கம் உருவாக்க ஆரம்பித்தது அந்த காலப்பகுதியில். திஸ் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் ஸ்டெப். நீங்கள் யோசிக்கலாம், ஒரு போர் நடந்து கொண்டிருக்கும் போது ஏன் இதுக்குள்ள எல்லாம்? ரிமெம்பர், வி வர் ஃபைட்டிங் அகேன்ஸ்ட் த வேர்ல்ட். த ஸ்ரீலங்கன் மிலிட்ரி ஹேஸ் ஹட் த ஃபுல் சப்போர்ட் ஆஃப் த இன்டர்நேஷ்னல் கம்யூனிட்டி. சரிதானே? அப்போ நாங்கள் எங்களோட மக்கள் என்ற ரிசோர்ஸஸை மட்டும்தான் நம்பி போராட்டம் நடத்தி கொண்டிருந்தவ இருந்தனாங்கள். எங்கட மக்களுண்ட போராட்டத்தை, எங்கட மக்களுண்ட வளங்களை மட்டுமே நம்பி தான் போராட்டம் நடந்து கொண்டிருந்தது. தலைவர் அப்படிப்பட்ட ஒரு வேலையை தான் செய்து கொண்டிருந்தார். இருந்த போதிலும் டிஸ்பைட் வி ஹேட் அ லிமிட்டட் அமௌண்ட் ஆஃப் ரிசோர்ஸஸ், ஸோ ப்ரொபப்ளி சம் ஒன் எல்ஸ் வுட் ஹாவ் தோட் எல்லா ரிசோர்ஸஸையும் இராணுவ ரீதியான விஷயங்களுக்கு மட்டும்தான் ஒதுக்கணுமென்னு நினச்சிருப்பேன். நம்ம தலைவர் அப்படின்னு நினைக்கல. அந்த தலைவருக்கு அந்த ஃபுல் பிக்சரும் தெரிந்திருந்தது. அப்போ தலைவர் என்ன செய்தார்ன்றா, உடனடியாக அவர் வந்து அரச கட்டமைப்புகளை உருவாக்கும் வேலையை செய்தார். அதுக்கு பணம் ஒதுக்கப்பட்டது, சரிதானே? அப்போ இந்த மாதிரியான வேலைகள் செய்யப்பட்டது. அப்போது ஒரு கட்டத்தில் வந்து தமிழீழ ஜுடிஷியரி கட்டமைப்பு பற்றிய ஒரு விஷயத்தை வந்து பற்றி பேசும்போது பரா அண்ணன் வந்து சொல்கிறார், இவர் பரராஜசிங்கம் அண்ணன் வந்து அவர் சொல்கிறார், அவற்றை அந்த பேட்டி ஒன்று தமிழ்நெட்டில் வந்தது, நீங்கள் வாசிக்கலாம். இணக்க சபைகளை பற்றி அவர் சொல்லும்போது, அப்போ விடுதலை புலிகள் இயக்கம் வந்து ஆரம்ப காலகட்டத்திலேயே இந்த அரச உருவாக்கம், இந்த இன்ஸ்டிடியூஷனலைசேஷன் ஒர்க்கை தேவ் ஸ்டார்டட் எக்ஸ்பெரிமெண்டிங் ரிகார்டிங் இட். அதனால தான் ஒரு இடத்துல சொல்கிறார், வி ஆஸ் அ லிபரேஷன் மூமெண்ட் ஹேட் டு கம் அப் வித் அன் வித் அ சொல்யூஷன் டு ப்ரிவென்ட் த கலாப்ஸ் ஆஃப் த சோஷியல் ஆர்டர் இன் த நார்த் ஈஸ்ட் வை கிரியேட்டிங் ஸ்ட்ரக்சர்ஸ் தட் வுட் ரிஃப்ளெக்ட் த சவரின் வில் ஆஃப் அவர் பீப்புள். ஸோ இன் த பிகினிங் வி எஸ்டாப்ளிஷ்ட் மீடியேஷன் போர்ட்ஸ், இணக்க சபைகள் அட் த வில்லேஜ் லெவல். தீஸ் ஃபங்க்ஷன் ஃப்ரம் 1984 to 1992. பட் த மீடியேஷன் போர்ட் சிஸ்டம் வாஸ் அ ஃபெயிலியர் மெயின்லி பிகாஸ் தேர் வாஸ் நோ லீகல் கோட் அஸ் பேசிஸ் ஃபார் அஜுடிகேஷன் அண்ட் பிகாஸ் மெனி ஆஃப் தோஸ் ஹூ செட் ஆன் த மீடியேஷன் போர்ட்ஸ் வர் எடுக்கேட்டட் அண்ட் ட்ரெயின்ட் இன் லோ. இட் கிரியேட்டட் அ லாட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் ஃபார் த லிபரேஷன் மூமெண்ட் அண்ட் லெட் டு ஃபிக்ஷன்ஸ் வித் இன் சொசைட்டி. If that was the case, அப்போ தமிழ்நாட்டில் இந்த கேள்வி கேட்கப்படுகிறது, இஃப் தட் வாஸ் த கேஸ் வை டிட் யூ லெட் த மீடியேஷன் போர்ட் சிஸ்டம்ஸ் கோ ஆன் ஃபார் ஸோ லாங், ஆல்மோஸ்ட் 8 years அண்ட் உடனே. அதுக்கு அண்ணன் என்ன சொல்கிறாருனா, இந்த பிகினிங் வி வேர் அ கெரில்லா ஆர்கனைசேஷன் என்கேஜிங் இன் ஹிட் அண்ட் ரன் டாக்டிக்ஸ் அகேன்ஸ்ட் த ஸ்ரீலங்கன் ஆர்ம்ட் ஃபோர்ஸஸ். வி ஹேட் நோ ஸ்டேபிள் கண்ட்ரோல் ஓவர் லார்ஜ் டெரிட்டரிஸ் ஓ பாப்புலேஷன். தேர்ஃபோர் வி நைதர் ஹேட் ரிசோர்ஸஸ் know the environment to step set up and run a proper judicial system. But in 1993, as soon as we were in control of most of north, our leader established the Tamil Eelam Judiciary and College of Law. இதில் நீங்கள் ரெண்டு விஷயங்களை பார்க்கலாம். ஒன்று, விடுதலை புலிகள் இயக்கம் ஆரம்ப காலகட்டத்தில் இருந்தே அந்த சோஷியல் ஆர்டரை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு நிறைய ஸ்ட்ரக்சர்ஸை உருவாக்குற அந்த எக்ஸ்பெரிமெண்ட்ஸில் ஈடுபட்டு கொண்டிருந்தவன். அதில் ஒன்று தான் இணக்க சபை. இணக்க சபைன்ற ஃபெயிலியர்ஸ் அவர்கள் மென்ஷன் பண்ணுறீங்க. தேர் நாட் ரன்னிங் அவே ஃப்ரம் தேர் ஃபெயிலியர்ஸ், தேர் ஹைலைட்டிங் இட், தேர் ரெக்கனைசிங் இட். ஸோ இணக்க சபை ஃபெயில் பண்ணினது பிகாஸ் இட் டிடன்ட் ஹாவ் அ லீகல் கோட் டு சப்போர்ட் இட். ஸோ டு டூ தேட் வி நீடட் கண்ட்ரோல் ஓவர் அவர் லேண்ட். This is where the territory comes again, in a holding on to territory. இதில் அதை சொல்கிறார், கெரில்லா வார்ஃபேர் செய்யும்போது வி ஹேட் த ஹிட் அண்ட் ரன் டாக்டிக்ஸ், இட் ஒர்க்ட். பட் தென் வி நீடட் டு ஹேவ் கெட் அ கண்ட்ரோல் ஓவர் த டெரிட்டரி இன் ஆர்டர் டு டூ மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் ஸ்டெப். அதுக்கு கன்வென்ஷனல் ஆர்மியாக மாறுகிறார்கள். தே வின் வார்ஸ், தே வின் பேட்டில்ஸ் அண்ட் தென் தே கெட் கண்ட்ரோல் ஓவர் த லேண்ட். அஸ் சூன் அஸ் தே கெட் கண்ட்ரோல் ஓவர் த லேண்ட், இயக்கம் என்ன செய்யுது, ஒரு நிலப்பகுதியை தங்கட கட்டுப்பாட்டுகளை கொண்டு வந்தோடனே ஸ்ட்ரக்சர்ஸை உருவாக்குது. தலைவர் என்ன செய்கிறார், தலைவர் உடனடியாக 1993-93 அவர் வந்து தமிழீழ ஜுடிஷியரி, காலேஜ் ஆஃப் லோ இதெல்லாம் உருவாக்குறார். பிறகு வன்னியில் வந்து இதெல்லாம் நடைமுறைப்படுத்தக்கூடிய வேலைகள் தொடங்கப்படுகிறது, கட்டமைப்புகள் உருவாக்குற வேலைகள் தொடங்கப்படுகிறது, சரிதானே? அப்போ அது அடுத்த கட்டமாக தேசிய தலைவர் அதை செய்கிறார். அதுக்கு பிறகு இதன் ஊடாக அந்த இன்ஸ்டிடியூஷனலைசேஷன் பெரிய அளவில் நடக்குது. மொனோபோலி ஓவர் வயலன்ஸ் டன், டெரிட்டோரியல் கண்ட்ரோல் டன், இன்ஸ்டிடியூஷனலைசேஷன் டன். அது முக்கியமான கட்டமைப்புகள் எல்லாம் இயக்கம் உருவாக்கிட்டு, சரிதானே? அதுக்கு பிறகு என்ன நடந்தால் லெஜிட்டிமசி. லெஜிட்டிமசி என்று சொல்லும்போது அது என்ன நடக்குதுன்றா, அந்த அரசு அந்த தமிழீழ அரசு அந்த கட்டமைப்புகளை உருவாக்கின அந்த அரசு இருக்குதான், அது ஒரு லெஜிட்டிமேட் அரசாக அந்த மக்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த மக்கள் ஒரு மேண்டேட்டை கொடுக்கணும், அந்த மக்கள் ஏற்றுக்கொள்ளணுமெண்டா அதன் சேவைகளை அந்த மக்கள் பெற விரும்ப வேண்டும். நிறைய நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, தமிழீழ ஜுடிஷியரியில் ஆயிரக்கணக்கிலான கேசஸ் வென் டு ஹியரிங், எங்களோட ஃபேமிலின்ற கேஸ் கூட வி வென் டு ஹியரிங் அண்ட் வி காட் ஜஸ்டிஸ். மை ஃபேமிலி ஸ்டில் சேஸ் தட் வி வென் டு த தமிழீழம் ஜுடிஷியரி ஃபார் அ கேஸ் and we were able to we won that case and it was the way the justice was delivered and niraya per adha petti neenga ethraneyo perata kekkalam neengal indha mariyana vishayangal neengal kelvi pattirupinga tamilila neethi thurain andha adha petti andha peruma ethraneyo per pesuvada neenga kettirupinga so andha makkal vandha enna seiyonum andha public goods consume pannum bodho andha structures anugum bodho oru legitimacy kudukkirinam. அப்போ விடுதலை புலிகள் இயக்கம் என்ன செய்கிறீனும், பொது மக்களுக்குரிய சேவைகளையும் கட்டமைப்புகளையும் உருவாக்குறீனும், பாடசாலைகள் மற்றது மக்களிட நலத்திட்டங்களை கொண்டு வர்ற மாதிரி, இப்போ அறிவுக்கூடங்கள் நவமன அறிவுக்கூடங்கள், மருத்துவ சேவை திரிவர் அண்ணாண்ட பேரில் மருத்துவ சேவைகள், அதுக்கு பிற செஞ்சோலை இது போன்ற நிறைய அந்த கட்டமைப்புகளை உருவாக்கினார்கள். அதற்கு பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் இதுகளுக்குரிய அந்த வேலையெல்லாம் ஃபெசிலிட்டேட் பண்ணினவன், இப்படியாக அந்த லெஜிட்டிமசி வந்து மக்கள் வழங்கி கொண்டிருந்தார்கள். அதற்கு பிறகு இன்ஃபேக்ட் கூட்டமைப்பு, தமிழ் தேசிய கூட்டமைப்பின் உருவாக்கத்தை கூட விடுதலை புலிகள் இயக்கத்தின் மீதான இந்த ஒரு லெஜிட்டிமசியாக மக்களுடைய சப்போர்ட்டாக பவியில் சப்போர்ட்டாகத்தான் நாங்கள் பார்க்க வேண்டியதாகவும் இருக்குது. ஸோ தட் இஸ் ஆல்சோ அனதர் திங் தட் தே டிட் It as part of the state formation exercise and kuda nanga sollalam. So that is done. So monopoly violence done, territorial control done, legitimacy done, institutionalization done, naalu factors naalu points cover paniyaachu, innum moonu points dhaan irukku. I might be repetitive, thirupi thirupi solra maadhiri irukum, but I am trying to idoru periya or subject naan mudinja varaikkum idha or 1 hour kulla surukkuradhukku dhaan paakuren. So I'm giving you an overview. ஸோ திருப்பி திருப்பி சொன்னாலும் பொறுத்து கொள்ளுங்க. ஸோ நாலு ஏரியாஸ் இயக்கம் வந்து சக்சீடட். அதுக்கு அப்புறம் என்ன, ஃபிஸ்கல் கெப்பாசிட்டி. இப்போ ஒரு ஸ்டேட்டுன்னா என்ன செய்யணும், இட் ஷுட் பி ஏபிள் டு ரேஸ் ஃபண்ட்ஸ், டாக்ஸஸ், சரியா ரெவென்யூ ஊட்டக்கூடிய வேலையால் செய்யணும். விடுதலை புலிகள் இயக்கம் அதையும் செய்தார்கள். அப்போ எங்களோட போராட்டத்தை எது ஃபண்ட் பண்ணினது அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா வி ஹேட் லாஜிஸ்டிக்ஸ், வி ஹேட் எவ்ரி திங். அப்போ அந்த தமிழீழ அரசுக்குள்ள ரெஸ்டாரண்ட்ஸ் இருந்தது, சரிதானே, பப்ளிக்கின்ற கன்சம்ஷனுக்குரிய நிறைய விஷயங்கள், நிறைய விதமான அந்த தொழிற்சாலைகள் இதுகள் அதுகள்ன்ட்டு சொல்லி விடுதலை புலிகள் இயக்கம் அப்படி பப்ளிக் இன்ஸ்டிடியூஷன்ஸும் கட்டினவன், ரெவென்யூ ஊட்டுற இன்ஸ்டிடியூஷன்ஸும் கட்டினவன், டேக்ஸிங் செய்தவன், டேக்ஸஸ் கலெக்ட் பண்ணினவன். So they had systems for it, no? அவர்களுக்கு சிஸ்டம்ஸ் இருந்தது ரெவென்யூ ஈட்டுறதுக்குரிய வேலைகள். இப்போ ஒரு காவல்துறை ஒரு ஒஃபென்ஸ் என்னாலும் உங்களுக்கு அது ரெவென்யூ ஈட்டலாம், நீதிமன்றத்தில் அதை ஃபைன் கட்டுறதுகள் இதுகள் எல்லாமே பார்ட் ஆஃப் த அந்த ஒரு ஃபிசிக்கல் கெப்பாசிட்டியை பில்ட் பண்ணுற ஒரு ஒர்க்காக விடுதலை புலிகள் இயக்கம் செய்தார்கள். சரிதானே, தே ஒர்க்ட் ஆன் தீஸ் மேட்டர்ஸ். ஆல்ரைட், ஸோ தட் இஸ் அனதர் இம்பார்ட்டன்ட் ஸ்டெப் தட் தே டிட் இன் த ஸ்டேட் ஃபார்மேஷன் ஏரியா. அப்போ ஃபிசிக்கல் கெப்பாசிட்டி கூட விடுதலை புலிகள் இயக்கம் செய்தார்கள். ஸோ தட் இஸ் அனதர் ஏரியா தட் ஹாஸ் டன். ஸோ ஆல் ரிப்பீட் அகெயின், மனோபோலியோ வயலன்ஸ் டான், டெரிட்டோரியல் கண்ட்ரோல் டான், ஆல்ரைட், இன்ஸ்டிடியூஷனலைசேஷன் டன், லெஜிட்டிமசி டன், ஃபிசிக்கல் கெப்பாசிட்டி டன். இன்னும் ரெண்டு பாயிண்ட் இருக்கு. ஆறாவது பாயிண்ட் நேஷன் பில்டிங். அது நான் ஏற்கனவே முதலில் சொன்னது போல் அது வந்து அன் ஆல்வேஸ் ஆன் கோயிங் ப்ரோசஸ், சரிதானே, அது எப்போதுமே அது நடைமுறைப்படுத்தப்பட்டு கொண்டு தான் இருக்கும். இன்று வரை அது அவசியப்படுகிறது. இன்று வரை நாங்கள் ஒரு தேசமாக இருக்க வேண்டுமென்றால் நாங்கள் அதனை புத்தகத்தில் எழுதி வச்ச மாதிரி இருக்க முடியாது. ஒரு தேசிய இனமாக நாங்கள் ஒற்றுமையாக இருக்க வேண்டுமென்றால் காலத்துக்கும் நாங்கள் வந்து மதவாதம், சாதியவாதம், பெண் ஒடுக்குமுறை அல்லது ஒடுக்குமுறை எந்த வடிவத்தில் எங்கட மக்களுக்குள்ள பிளவுகளை ஏற்படுத்தக்கூடிய மாதிரி வந்தாலும் அதை எதிர்க்க வேண்டியது எங்கட முதன்மை கடமையாக இருக்கிறது, அடிப்படை கடமையாக இருக்கிறது. ஸோ நேஷன் பில்டிங் இஸ் அன் ஆன்கோயிங் ப்ரோசஸ். எப்பயுமே நாங்கள் அதை செய்யணும். தமிழுக்கு முன் தமிழர்கள் என்ற அடிப்படையில் நாங்கள் ஒற்றுமையாக இருக்க வேண்டும், ஒருங்கிணைய வேண்டும் என்றால் அந்த உணர்வை ஊட்டணும், தமிழின் தனித்துவங்களை பறைசாற்ற வேண்டும். மதவாதம், மூட நம்பிக்கைகள் இதுகளுக்கு எதிராகவும் நாங்கள் குரல் கொடுக்க வேண்டும். சாதியவாதம் தீண்டாமையை கிரிமினல் குற்றமாகத்தான் எங்கள் அரசு அறிவித்திருக்கிறது, தமிழக அரசு. அதன் அடிப்படையில் நின்று நாங்கள் பேச வேண்டும். ஸோ இது ஆன்கோயிங் ப்ரோசஸ், அது சிவில் சமூகமாக நாங்கள் இதை இன்று வரை இப்போது வரை இந்த நொடி வரை நாங்கள் செய்து கொண்டே தான் இருக்கணும். ஸோ அது நேஷன் பில்டிங் இஸ் ஆல்ரெடி அன் எக்ஸசைஸ் தட் த டைகர்ஸ் சாம்பியன் அண்ட் த டைகர்ஸ் வர் குட் அட் இட். விடுதலை புலிகள் இயக்கம்தான், நான் இஃப் ஐ வுட் சே தட் எங்களோட தேசத்தை ஒருங்கிணைத்த முதல் இயக்கமே விடுதலை புலிகள் இயக்கம் என்று தான் நான் சொல்லுவேன். அப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தது அந்த நேஷன் பில்டிங் எக்ஸசைஸ். இந்த 6 பாயிண்ட்ஸும் இயக்கம் செய்தது ஸ்டேட் ஃபார்மேஷனில் வித்இன் அ மேட்டர் ஆஃப் 15 இயர்ஸ் இயக்கம் செய்து காட்டினது. ஒரு அரச உருவாக்கத்தை 15 வருடங்களுக்குள்ள ஒரு போரையும் எதிர்கொண்டு கொண்டு, ஒரு இனப்படுகொலையை எதிர்கொண்டு ஒரு இனம் சாதித்து காட்டியது என்றால் அந்த இனத்தை வழிகாட்டிய அந்த இனத்தின் அந்த சாதனைக்கு பின்னுக்கு இருப்பது எங்களோட மாவீரர்கள், எங்களோட விடுதலை புலிகள் இயக்கம். அதை வழி நடத்திய தேசிய தலைவர் மேதகவே பிரபாகரன் 15 இயர்ஸுக்குள்ள இதை வேற எந்த இனமும் செய்து காட்டியது கிடையாது. ஸ்டேட் ஃபார்மேஷனை இவ்வளவு துரிதப்படுத்தி இவ்வளவு நேர்த்தியா எத்தனை பெரிய வல்லாதிக்கங்களையும் எதிர்கொண்டு ஒரு இயக்கம் செய்து காட்டியது என்றால் அது உலக வரலாற்றில் விடுதலை புலிகள் இயக்கம்தான். இந்த 6 பாயிண்ட்ஸும் எங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ள எங்களோட இயக்கம் செய்து காட்டினது. 7வது எக்ஸ்டர்னல் ரெக்கக்னிஷன். எக்ஸ்டர்னல் ரெக்கக்னிஷன் உலக நாடுகள் அங்கீகரிக்க வேண்டும் அந்த அரசு. அதற்குரிய நடவடிக்கைகளுக்கு நோக்கி போனதுதான் அந்த சமாதான பேச்சுவார்த்தை. எக்ஸ்டர்னல் ரெக்கக்னிஷனுக்காக எங்களோட இயக்கம் சமாதான பேச்சுவார்த்தைக்குள்ள போனது. ஆனால் உலக நாடுகள் எங்கள் விடுதலைக்கு விரோதமாக செயல்பட்டதினால், அவன் கவுண்டர் இன்சர்ஜென்சி என்ற பார்வையில் பார்த்ததினால், அவன் அதை ஒரு கண்டெய்ன்மெண்ட் ஸ்ட்ராட்டஜியாக பார்த்தான். இந்த இயக்கம் இவ்வளத்தையும் செய்து கொண்டு வருகிறது, அவர்களுக்கான அந்த அரசியல் வழியை முடக்கிறதுக்கு இந்த உலகம் எவ்வளவு முயற்சி எடுத்தாலும் அதை எல்லாம் முறியெடுத்து விடுதலை புலிகள் இயக்கம் ஒரு தனித்தமிழில் அரசுக்குரிய 6 முக்கியமான ஃபேக்டர்ஸையும் எஸ்டாப்ளிஷ் பண்ணி காட்டிட்டாங்க. இனி என்ன செய்கிறது என்று இவங்க பதட்டப்படுறாங்க. இவங்களோட கவுண்டர் இன்சர்ஜென்சி எல்லாம் ஃபெயிலாக முடிஞ்சிட்டு, எவ்ரி திங் ஃபெயில்டு. கவுண்டர் இன்சர்ஜென்சி என்றால் என்னென்றா ஒரு போராட்ட குழு உண்ட அரசியல் நடவடிக்கைகளை தடுப்பது, அந்த வழியை முடக்குவது. அப்போ என்ன செய்கிறான் அவன்? கண்டெய்ன்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி. அதாவது ஓகே, எப்படி கண்டெயின் பண்ணலாம்? இராணுவ ரீதியாக இயக்கம் வெற்றி பெற்று கொண்டு வருகிறது, தமிழில் அரச கட்டமைப்புகள் உருவாக்கத்திலையும் வெற்றி பெற்று கொண்டு வருது. இதை தடுக்க வேண்டுமென்றால் பேச்சுவார்த்தைக்குள்ளே போகணும், அவர்களை தடுக்கணும், இல்லைனா ஃபுல் வீச்சில் அவர்கள் இயங்கிக் கொண்டிருப்பார்கள். அந்த கண்டெயின்மெண்ட் ஸ்ட்ராட்டஜியை கொண்டு வந்தது. இது இயக்கத்துக்கு தெரியாமல் எல்லாம் இல்லை, இயக்கத்துக்கு தெரியும், இது தலைவருக்கு தெரியும். இது பட் நாங்கள் ஸ்டேட் ஃபார்மேஷனில் இருக்கிற கடைசி முக்கியமானது எக்ஸ்டர்னல் ரெக்கக்னிஷன். அப்போது சர்வதேசத்தோடு உலகத்தோடு நாங்கள் உரையாட வேண்டிய ஒரு நிர்பந்தத்துக்குள்ளே இருந்தோம். அப்போ தலைவர் அந்த ஸ்டெப்பை எடுத்தார், ஸோ அதுவும் ஒரு கரெக்டான ஒரு மூவ் தான். இன்றைக்கு வந்து எல்லாருமே வந்து இப்போ 2009 இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு வந்து என்னத்த கண்ணையாக்கள் மாதிரி அலட்டலாம், சொல்லலாம் தலைவர் அந்த நேரம் அப்படி செய்திருக்கலாம், இந்த நேரம் இப்படி செஞ்சுருக்கலாம். நான் இப்போ சொல்கிறேன்னு உங்களுக்கு, தலைவரின் ஒவ்வொரு நடவடிக்கைக்கு பின்னாலேயும், இயக்கத்தின் ஒவ்வொரு நடவடிக்கைக்கு பின்னாலும் அந்த சூழலில் தலைவர் வந்து ஒரு 10-15 வருட தொலைநோக்கு பார்வை உட்பட அதையெல்லாம் கணித்துத்தான் ஒவ்வொரு நடவடிக்கையும் ஒவ்வொரு ஸ்டெப்பையும் எடுத்தார். இல்லைன்னா 15 வருஷத்துக்குள்ளே இந்த மாதிரியான ஒரு ஸ்டேட் ஃபார்மேஷன் கட்டமைப்புகள் எல்லாம் எவ்வளாலேயும் உருவாக்கி இருக்க முடியாது. இன்றைக்கு கண்டவன் எல்லாம் வந்தவன் போனவன் எல்லாம் பெரிய அறிவி ஜீவித்தனமாக கதைக்கிறமெண்டு தலைவர் அன்றைக்கு அந்த நடவடிக்கை எடுத்துருக்கோணும், இந்த நடவடிக்கை எடுத்துருக்கோணுமெண்டு கடலையும் கச்சானையும் சாப்பிட்டு கொண்டு கதைக்கலாம். ஆனால் அந்த மனிதரின் அந்த ஆளுமை திறன், அந்த சிந்தனை திறன் எப்படி இருந்தது என்றால், எங்கட மக்களுக்கான விடுதலை அவ்வளவு வேகமாக துரிதமாக அதை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய எல்லா வேலையையும் 110% கொடுத்து செய்தார் ஐயா. எங்கட இனத்தின் வரலாற்றில் இப்படி இயங்கக்கூடிய ஒருவர் இருந்ததே கிடையாது. இப்படி ஒரு தலைமையை நீங்கள் காணவே முடியாது. தெய்வ பிறவி என்று தான் நாங்கள் பேச வேண்டும். பிகாஸ் ஹி நியூ த காஸ்ட். எங்களோட விடுதலை தாமதமாகும் போது, இந்த ஸ்டேட் ஃபார்மேஷனுக்குரிய ஒவ்வொரு ஸ்டெப்பும் தாமதமாகி கொண்டிருந்தால் எண்ணற்ற எங்கள் உயிர்கள், எங்களோட மக்களின் உயிர்கள் பறிபோகும், எங்களோட மாவீரர்களின் உயிர்கள் பறிபோகும் என்பது தலைவருக்கு தெரிஞ்சது. அதனால் அந்த டைம் வாஸ் எசென்ஷியல். த டைம் வாஸ் தி எசன்ஸ். அது அது வந்து வெரி இம்பார்ட்டன்ட். நீலன் திருச்செல்வங்கள், கதிரகாமர்கள் அரசியல் என்ற பெயரில் காலம் கடத்தி கொண்டு கொழும்புலையும் பாராளுமன்றத்திலையும் தேத்தனியையும் ரோல்ஸையும் குடித்து சாப்பிட்டு கொண்டிருந்த அந்த ஒவ்வொரு நொடியிலும் எங்கட மாவீரர்கள் அங்கு போர்க்களத்தில் நின்று கொண்டிருந்தார்கள். இவர்கள் பேச்சுவார்த்தை, இவர்கள் ஜனநாயகம், இவர்கள் சிங்களத்திடம் போய் ஒவ்வொரு முறையும் ஏமாந்து வரும்போதெல்லாம் ஒவ்வொரு 5 வருஷம் 6 வருஷம் இவர்கள் காலம் தாமதிக்க எங்கட மக்கள் அங்கே போரை எதிர்கொண்டிருந்தார்கள். அவர்களுக்கு அது புரியவில்லை. கொழும்பில் இருந்த இந்த அரசியல் தரகர்களுக்கு அது புரியவில்லை. அவர்களின் கைகளிலும் இரத்தம் படிந்திருந்தது என்பது அவர்களுக்கு புரியவில்லை. அப்போ தலைவர் அதையும் செய்தார், போராட்டத்தையும் தலைவர் செய்தார். எங்கட அந்த அரசியல் வெளி முடக்கத்துக்கு எதிரான போராட்டத்தையும் அவர் செய்தார். அரசியலாக கூட்டமைப்பையும் அவர் உருவாக்கி விட்டுட்டு போனவர். எல்லாத்தையுமே அந்த மனுஷன் தான் ஐயா செஞ்சார். நீங்கள் எல்லாம் வேட்டியையும் இதையும் கட்டிக்கொண்டு நீங்கள் பாராளுமன்றத்துக்குள்ளே போய் ஒரு மங்காயத்தையும் ஒரு டேஷையும் நீங்கள் விடுங்கல, ஒரு மசரையும் நீங்கள் விடுங்கல். எல்லாம் செய்தது எங்கட தேசிய தலைவரும் எங்கட இயக்கமும் தான். எவ்ரி ஒன் எல்ஸ் வாஸ் அ ஃபெயிலியர், நாட் அவர் ரெசிஸ்டன்ஸ். எங்கட போராட்டம் ஃபெயிலியர் இல்லை, எவ்ரி ஒன் எல்ஸ் வாஸ் அ ஃபெயிலியர். உங்களோட டெமோக்ரஸி ஃபெயில்டு. சிங்களவன்கிட்ட போய் நீ ஏமாந்துட்டு வந்துட்டு நீ வந்து இயக்கம் போர்லையோ அந்த 2009 தோல்வியை சந்திச்சேன்னு சொல்லவே உங்களுக்கு முடியாது. இயக்கம் ஒரு அரசு உருவாக்கத்துக்குரிய அனைத்து வேலையும் செய்துவிட்டது. உலக நாடுகள் ஏற்க மறுத்தது அது இயக்கத்தின் கட்டுப்பாட்டுக்குள் இல்லை. அந்த சதி பின்னல் அவர்கள் அந்த இந்தியா அமெரிக்கா இவங்கள் எல்லாருமே செய்த அந்த சதி பின்னல்களை இயன்றளவு இயக்கம் அதை முறியடிச்சிட்டு தான் போனது. இன்றைக்கு அவங்கள் பருப்பு தின்றாங்க இலங்கையில், சீனன் ஆக்கி கொடுக்குற பருப்பை, சீனா ஆக்கி கொடுக்குற பருப்பை அவங்க தின்றாங்க. இதுலேயும் தலைவர் தான் வெற்றி பெற்றார். அவரின் தொலைநோக்கு பார்வை தான் வெற்றி பெற்றது. ஸோ நாங்கள் அதை நினைவில் வைத்திருக்க வேண்டும். ஸோ எவனாவது வந்து உங்கள்கிட்ட சொன்னானண்டா எங்களோட போராட்டத்தை வெறுமனை மிலிட்ரி கேம்பெயினாக மட்டுமே பார்த்து விடாதீங்க. That is the only way in which we were able to head towards state formation and implement state formation and the basic idugal ellathayum and the military victories engada the maavirargalinte thyagam dhaan arasa uruvaakkathukku kaaranamaga irundathu. Arasa uruvaakkam enbadhu vidudhalai nokki engala payanatha adutha hattathukku kondu ponathu. Oru inamaga oru iyakkamaga vidudhalai puliyal iyakkam அதன் கடமையை முழுவதுமாக செய்தது. இப்ப கூட அது அந்த போராட்டத்தை எங்கட மக்களுக்கு தெளிவாக முன்னெடுத்துட்டு போறதுக்குரிய எல்லா விஷயங்களையும் கட்டமைப்புகளையும் தெளிவுகளையும் ஏற்படுத்தி கொடுத்துட்டு தான் போயிருக்கிறீங்க. தலைவர் தமிழீழ அரசு என்பது தமிழர்கள், தமிழீழ அரசு என்பது அவன் டிஃபேக்டோ ஸ்டேட்டுன்னு அது தமிழீழ அரசு என்பது எங்களோட ஸ்டேட் ஃபார்மேஷன் என்ற ஒரு வெற்றியின் குறியீடாகத்தான் இருக்கு. அதை நாங்கள் நினைவில் வைத்திருக்க வேண்டும், அதை நாங்கள் கடத்த வேண்டும். இன்று தராக்கி சிவராம் அவர்களின் நினைவாக ஸ்டேட் ஃபார்மேஷன் அண்ட் நேஷன் பில்டிங் இந்த விஷயத்தை பற்றி நான் கனடாவில் கதைக்க வேண்டும் என்று விரும்பினேன். இன்றைக்கு காய்ச்சிட்டேன். அவருண்ட நிறைய சீரீஸ் இதை பற்றி, அவரை பற்றி நிறைய கதைக்க வேண்டியிருக்கு. பட் திஸ் இஸ் அ டாபிக் தட் ஐவ் பீன் வாண்டிங் டு டிஸ்கஸ் ஃபார் அ வெரி லாங் டைம். ஸோ ஐம் புட்டிங் இட் அவுட் ஹியர். இன்னும் நிறைய பேச வேண்டியிருக்கு, தொடர்ந்து பேச வேண்டும். ஸ்டேட் ஃபார்மேஷன், நேஷன் பில்டிங் என்ற ரெண்டு சப்ஜெக்டில் இயக்கம் செய்தது பற்றி நாங்கள் இன்னும் நிறைய பேச வேண்டும், எல்லாருக்கும் சொல்லவும். ஸோ டு சமரைஸ் இட், எங்களோட விடுதலை போராட்டம் என்பது, எங்களோட மிலிட்ரி கேம்பெயின் என்பது எதை நோக்கியதாக இருந்தது என்றால், எங்களோட இனத்தின் விடுதலையின் வடிவம் என்னவாக இருந்ததுன்னா, தமிழர்கள் ஆளக்கூடிய ஒரு தமிழீழ அரசு, தமிழீழ நாடு. இதுதான் எங்களோட விடுதலையின் வடிவம். அதை அடைய வேண்டுமென்றால் ஸ்டேட் ஃபார்மேஷன் என்ற ஒரு விஷயத்துக்குள்ளே நாங்கள் போக வேண்டி இருந்தது. அப்போ அந்த மிலிட்ரி கேம்பெயின் வந்து ஸ்டேட் ஃபார்மேஷனாக உருமாற வேண்டிய தேவை, ஸ்டேட் ஃபார்மேஷனை ஃபெசிலிட்டேட் பண்ண வேண்டியதாக இருந்தது. அதை இயக்கம் செய்தது. அது பற்றி தான் இன்று பேசியிருந்தோம். ஸோ ஆல்வேஸ் ரிமெம்பர் தட், ஆல் நெவர் ஃபர்கெட் டு டிஸ்கஸ் த பொலிட்டிக்ஸ் ஆஃப் த மூமெண்ட். விடுதலை புலிகள் இயக்கத்தின் அரசியலை பேச மறக்காதீர்கள், மறக்காதீர்கள், மறக்காதீர்கள். ஏனென்றால் அது ஒரு கவுண்டர் இன்சர்ஜென்சி நடவடிக்கை. இயக்கத்தின் அரசியல் பேசக்கூடாது என்று சொல்லுறது ஒரு கவுண்டர் இன்சர்ஜென்சி நடவடிக்கை. இன்றைக்கு சுமந்திரன் தரவழியாக்கள் செய்கிறது அதுதான். தெளிவாயிருங்க, ஒரு இன்சர்ஜென்சின் பொலிட்டிக்ஸை, அந்த பொலிட்டிக்கல் ஸ்பேஸை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறது, டினாய் பண்ணுறது தான் கவுண்டர் இன்சர்ஜென்சி. டூ நாட் ஃபால் ப்ரே டு. இப்போ தெளிவாயிருங்க, எங்களோட போராட்டத்தின் இராணுவ வெற்றிகளும் பேசப்பட வேண்டும். அதை விட முக்கியம் அரசியல் வெற்றிகளும் அரசியல் நகர்வுகளும் மிக முக்கியமாக பேசப்பட வேண்டும். அவர்கள் இல்லாது ஒரு அரசியல் எங்களுக்கு இல்லை, தமிழர் தேசத்துக்கு இல்லை. எங்கள் அரசியலும் அவர்கள்தான், எங்கள் அடையாளமும் அவர்கள்தான், இன்று வரை எங்கள் இருப்பை உறுதி செய்யும் எங்கள் தேசிய இனத்தின் ஆன்ம பலமும் அவர்கள்தான் என்பதை என்றும் நினைவில் வைத்திருப்போம், என்றும் போற்றி வழிபடுவோம். நன்றி, வணக்கம்.